நமஸ்காரம். வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், இது எல்லாமே நித்தியமானவையா? எல்லாமே எப்போதுமே இருக்கும், தொடக்கமில்லை, முடிவில்லை, ஆதி அந்தங்கள் இல்லை என்று கொண்டால் அப்ப வேதங்களுக்கு மற்றவையெல்லாம் சமமானவையா? அனாதின்னு சொல்லுகிறோமே, அது எப்படி அனாதி? இதை பத்தி ஒரு அழகான கருத்து உள்ளது, சிந்தித்து புரிந்து கொள்ளவும். அனாதி நிதனா ஹேஷா வாகுத் சிருஷ்டா ஸ்வயம்புவா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தின் பகுதி. இப்ப வேதத்தின் சொற்கள்னு வச்சுப்போம், வேத சப்தங்கள், அந்த சப்தம் இருக்கும் வரிசை ஆணுபூர்வின்னு சொல்லுவோம். முதல் சொல், அடுத்த சொல், மூன்றாம் சொல், நான்காம் சொல் என்னும் வரிசை. இப்ப இஷேத்தோர் ஜேத்வா வாயபஸ்தோ பாயபஸ்த தேவோ வசவிதா பிரார்பேது சிரேஷ்டதமாய கர்மணின்னு சொன்னால் அந்த வரிசை, அதுக்குத்தான் ஆணுபூர்வின்னு பெயர். அப்புறம் அந்த மந்திரம் அந்த சொற்றொடனுடைய பொருள் கருத்து, சொல், சொல்லிருக்கும் வரிசை, அந்த சொல் வரிசையின் பொருள், இந்த மூணுமே அனாதி, இந்த மூணுமே நித்தியம், எப்போதுமே மாறாது. அப்படின்னால் சொல் என்பது ஒலி, அந்த ஒலி எதன் குணம்? ஆகாயத்தின் பண்பு. அப்ப இந்த சப்தங்கள், இந்த ஒலிகள் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கும். பிரளயம் ஏற்படும் போது ஆகாயமும் அழிகிறது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அனைத்தும் அழியும். அதில் இறுதியான ஆகாசமும் அழியும். அப்ப இந்த வேத சப்தங்கள் அத்தனையும் பெருமானுடைய திருவுள்ளத்திலேயே குடிகொண்டு விடும். அப்புறம் அழியாது, மறுபடியும் சிருஷ்டி தொடங்கும். அப்போது பெருமான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார், யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே என்று அவர் தன்னுடைய நாபிகமலத்தில் உந்தித் தாமரையில் தோன்றின நான்முகனுக்கு உபதேசிப்பார். அப்படி உபதேசிக்கும் போது சொல்லும் மாறாது, சொல்லின் வரிசை மாறாது, கருத்தும் மாறாது, அனைத்தும் நித்தியம். அதைத்தான் ஸ்வரூபத்தோ நித்தியம்னு சொல்லுவார்கள். அதனால வேதத்தில் ஒன்றும் பிசகாமல் சொல்லும் வரிசையும் பொருளும் அதே போல இருக்கும், எதுவும் அழியாது. இது ஏன் இப்படி இருக்க வேண்டும் யோசித்து பார்த்தால் புரியும். இப்பதான் பிரம்மா பிறக்கிறார், அவருக்கு ஒரு சொல்லை சொல்றோம், கடம், பட்டம், குட்யம், குடம், துணி, மண்ணு, ஏதோ சொல்றோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு இதை சொன்னால், இன்னும் அது படிக்கவே ஆரம்பிக்காத குழந்தைக்கு குடம்ங்கிற சொல்லும் தெரியாது, குடம்ங்கிற சொல் எந்த பொருளை குறிக்கும்னு தெரியாது, அந்த பொருளின் பயனும் தெரியாது. அப்புறம் தானே புரியும். இப்ப ஏற்கனவே குடம்ங்கிற சொல் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு தெரியாது, அதனால் சொல்லி புரிய வைத்து விடலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்றதுக்கே பயமா இருக்கும், ஆனா இப்படி பண்ணி பாருங்க, சொல்லே இல்லாமல் போய்விட்டதுன்னு வச்சுப்போம், ஏதோ தொடர்பு அற்றுவிட்டது, அந்த சொற்கள் இல்லை, காணாமல் போய்விட்டது. அப்படின்னால் யாருக்கு எப்படி புரிய வைக்க? அந்த சொல்லுதான் அந்த பொருளை குறிக்கும்னு எப்படி தெரியும்? குடம் என்கிற பொருள் உள்ளது, அதை நாளையிலிருந்து துணின்னு சொல்லலாம், ஆனால் அப்படி யாரு சொல்றதா தெரியல. அதற்கு ஏதோ ஒரு இடத்தில் இத்தனை சொற்களும் அதன் பொருளோட பயனோட ரெக்கார்ட் ஆயிருக்கணும். அது எங்கேயும் குறவில்லாமல் அருந்து போகாமல் தொடர்ச்சியாக வந்திருக்க வேண்டும். அதைத்தான் வேத சப்தங்கள்னு சொல்றோம். அதில் இருக்கிற சப்தங்களை கொண்டு மீண்டும் பொருள்களை பெருமான் படைக்கிறார். உடனே இந்த சப்தத்துக்கு அதுதான் பொருள் என்று தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. இதுல மட்டும் இந்த சொற்களே அழிந்து போயிருந்ததுனால் அப்ப சிருஷ்டி தொடக்கத்தில் எப்படி இந்த சொல்லுக்கு இந்த பொருள்னு தெரியும்? கற்கால மனிதன் கூட அறிவியல் சொல்லுகிறது. அப்ப அந்த காலத்தில் மனிதர் இருந்தார், அவருக்கு ஒன்றும் புரியாது, ஆனா கல் இருந்ததே, இந்த பொருளுக்கு கல் என்று பெயர் என்று அவரா கண்டுபிடித்தார்? இருந்தது சொல், அவர் பிற்பாடதை தெரிந்து கொண்டார். கல்லுக்கு பயன் என்ன அப்புறம் தெரிந்து கொண்டார். ஆனா கல்லே இல்லாமல் போயிருந்தால் அது கூட பரவாயில்லை, சொல்லே இல்லாமல் போயிருந்தால்? அப்ப சொல், அதன் வரிசை, அதன் பொருள் அனைத்தும் அருந்து போகாமல் தொடர்ச்சியாக எங்கோ இருந்திருக்கிறது. இருந்ததுனால்தான் நம்ம வாழவே முடிகிறது. அதுதான் வேத சப்தங்கள் அனாதின்னு சொல்லுகிறோம். இது ஒரு புறம். அடுத்து இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், ஆகமங்கள், இதெல்லாம் இந்த அளவுக்கு அனாதின்னு சொல்ல முடியாது. ஆனா அனாதி எப்படி எனில், மூணு சொன்னேன், சொல், வரிசை, பொருள். அந்த பொருளை கருத்துன்னு வச்சுங்க. அப்ப இதிகாச புராணங்களில் ஏற்கனவே இருக்கிற வேத கருத்துகள் தான் விளக்கப்படும். அந்த கருத்துகள் மட்டும் மறுபடியும் சிருஷ்டியின் போது மாறாது. ஆனால் சொல்லும் மாறும், சொல்லின் வரிசையும் மாறும். அப்படின்னா என்ன சொல்றேன்னால், இந்த சொல் இங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த புராணத்தில் இந்த சொல் இத்தனாவது ஸ்லோகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, மாறிவிடலாம். இந்த கதை இந்த சொற்களை கொண்டுதான் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, வேற சொற்களை சொல்லி அந்த கதையை சொல்லலாம். ஆனால் என்ன மாறாது? கஜேந்திரங்கிற யானை கூப்பிட்டார், யானை கூப்பிட்டாலும் பகவான் வருவார், அந்த கருத்து மாறாது. ஆனால் யானைக்கு பதில் பூனையும் வரலாம். அந்த கதை வேற ஒரு அத்தியாயத்திலும் இருக்கலாம், வேறொரு புராணத்திலும் இருக்கலாம், ஆனால் கருத்து மாறாது. இதைத்தான் பிரவாகத்தோ நித்தியத்துவம்னு சொல்லுகிறோம். அப்படின்னால் காவேரி ஓடுகிறது, நடுல் நடுவில் தண்ணீர் அற்று போய்விடும். பாடி தாண்டி விட்டதென்றால் மழை வரவில்லை, காவேரியில் தண்ணீர் வராது. அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் மழை பெய்தோ அல்லது திறந்து விட்டாலோ வரும். அப்ப நடுவில் ரெண்டு மாதங்களுக்கு காவேரியில் தண்ணீர் இல்லை, தொடர்ச்சி அற்று விட்டது. ஆனாலும் மறுபடியும் தண்ணீர் வந்தபோது காவேரி என்று தானே சொல்லப்படும். வற்றி விட்டதுங்கிறதுக்காக மாற்றிடுவோமா? அதுதான் அந்த நதிதான். இதுதான் பிரவாகம், நடுவில் அருந்தாலும் அடுத்தடுத்து பிரவாகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் அறவில்லை, தொடர்ச்சி இருக்கிறது என்று கொள்கிறோம். அப்படித்தான் இதிகாச புராணங்கள். அது ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், கருத்து இருக்கும். ஆனால் கதாபாத்திரங்களோ கதைகளோ வரிசையோ சொல்லோ எப்படியும் மாறியிருக்கலாம், ஆனால் கருத்து விடாமல் தொடர்ந்து வரும். இப்படித்தான் இதிகாச புராணங்களுக்கு அனாதித்வம் சொல்லப்படுகிறது. இப்ப தெரியறதா ரெண்டுத்துக்கு வித்தியாசம்? வேதங்கள் எப்படி, இதிகாச புராணங்கள் எப்படி? எங்கோ ஒரு இடத்தில் அது தொடர்ச்சி விடாமல் இருந்திருக்கிறது, அது பெருமானுடைய திருவுள்ளம். இதைத்தான் அந்த ஸ்லோகம் அநாதிநிதனாகியேஷா வாகுத் சிருஷ்டா ஸ்வயம்புவா என்று சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமான கருத்து, சிந்தித்து பார்ப்போம்.